యావత్ పవనో నివసతి గేహే తావత్ పృచ్ఛతి కుశలం గేహే గతవతి వాయౌ దేహాపాయే భార్యా బిభ్యతి తస్మిన్ కాయే బాలస్తావత్ క్రీడాసక్తః తరుణస్తావత్ తరుణీసక్తః వృద్ధస్తావత్ చింతాసక్తః పరే బ్రహ్మణి కోపి నసక్తః కాతే కాంత కస్తే పుత్రః సంసారోయమతీవ విచిత్రః కస్య త్వం కః కుతః యాతః తత్వం చింతయ యదిదం భ్రాతః.
మోహముద్గర ప్రకరణం. భజగోవిందమును లోకతల్లి వరకు ప్రసిద్ధమారుకే ஆத்மதத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய பிரகரணம். ஆனால் இந்த பிரகரணத்தில் மனுஷியனுடைய குறைவுகளை எடுத்து முதல்ல சொல்கிறார். ஏன்னா அவன் எவ்வளவு முக்கியமான ஒரு ஸ்வரூபம் இருக்கோ அதை விட்டு இந்த வாழ்க்கையை, அரிதான வாழ்க்கையை அடித்து கொண்டிருக்கானேன்னு ஒரு தாபத்தில் சொல்லக்கூடியதான பிரகரணம். ஏன்னா கிடைக்காது இந்த மனுஷனுடைய வாழ்க்கை. இகச்சேத் அவேதி தத சத்தியமஸ்தி. இந்த ஜன்மாவில் அந்த பரமாத்மாவை அறிந்தேளையானால் தேவலை. நச்சேதிஹாவேதி, இது அறியலைன்னா மகதீ வினஷ்டி, இது எவ்வளவு நஷ்டம் என்கிறது சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்கிறார்? மறுபடியும் இந்த லெவலுக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டம். புதுசாக வேற ஏதோ இதை விட இருந்தால் சாதிச்சு விடுறேன்னு அப்புறம் இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியதான் ஒரு தத்துவத்தை அறியறதே மிகவும் சிரமம் என்று சொல்வோமேயானால் அப்போ இதை விடுறது எவ்வளோ கஷ்டம்னு பாரு. ஆகையால் அதை நம்ம விடப்படாது அப்படின்னு சுஹ்ருத் பூத்வா நம்மளுக்கு நல்லது வரணும் எனக்கூடியதான எண்ணத்தில் சொல்கிறார். அதனால்தான் அடுத்த ஸ்லோகத்தில் பிராத்தகான்னு சம்போதனம் பண்ணுறார். நம்ம சாதாரணமாக கம்யூனிஸ்ட் பார்லன்ஸில் காம்ரேட் அப்படின்னு பார்ப்பாள். அதே மாதிரி லோகத்தில் தம்பி அண்ணான்னு சொல்கிற மாதிரி அப்படி ஒரு ரொம்ப ஒரு ஹிதமாக ஒரு பிரியமான ஒரு சம்போதனத்தோடு சொல்கிற. ஆனால் அதை சொல்கிறது மட்டும் நம்ம பார்த்தலையானால் நம்ம தீவிரமாக இருக்குது. அதனால் இந்த பஜகோவிந்தம்ன்ற பிரகரணம் மோர் ஆஃப் சைக்கலாஜிக்கல் பிரகரணம். நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்க, நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு உபயோகப்படுறா போல் இருக்கு. வாழ்க்கையத்தில் அனுட்சணம் நம்ம யோஜனை பண்ண வேண்டியதான ஒரு பிரகரணம். யோஜனை பண்ண வேண்டியதுன்னா என்ன? நம்ம அனுட்சணம் அனுட்சணம் அதையே பார்த்து நம்ம தப்புகளை நம்ம சரிப்படிக்கணும். ஏன்னா இந்த சம்சாரம்னு எப்படி இருக்குன்னு, இது ஒரு மோகம், ஒரு வலை, இதில் மாட்டின்றோம். வலையில் மீன் மாட்டின்றுதுன்னு அந்த மீன் என்ன முயற்சி பண்ணுறது? வலையிலேருந்து வெளியில் முயற்சி பண்ணுறது, வரணும்னு முயற்சி. அதே மாதிரி இந்த சம்சாரங்களை வலைக்குள்ளே மாட்டின்று இதிலேருந்து வெளியில் வரதே நமக்கு ஒரு பெரிய சிரமமாகவும் அது ஒன்றுத்தான் முக்கியமான காரியக்கிரமமாக இருக்கே தவிர நம்ம பண்ண வேண்டியது இருக்கே அதை மறந்துட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது? அதுக்காகத்தான் உமக்கு இதை தவிர இன்னொன்று இருக்குது, இதை விட்டுவிட அதை பாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிற. அதில் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே. இந்த டைம் போயிடுத்து, ரொம்ப குறைச்சலான டைம் வந்துடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதப்பா நீ. ஆகையால் இப்போவே ஆரம்பி, சின்ன வயசுலேயே ஆரம்பி. அதை நிச்சயமாக அதை இந்த ஜென்மாவில் அடைஞ்சதான் ஆகணும் என்ற முழு முயற்சியோடு அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுற. ஃப்ரெண்ட்லி அட்வைஸ்னு சொல்லுங்க, அதை பண்ணுறார். அதில் முக்கியமாக இன்றைக்கி நம்ம எடுத்துட்ட கோசம், போன வருஷமாக கிளாஸில் யாவத் பவனோ நியோசதி கேஹே, இந்த சரீரத்துக்குள்ளே காத்திருக்கே அது இருக்கிற பரியத்துக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் பண்ணணும். தாவத் பிருச்சதி குஷலம் கேஹே, எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறா அப்படின்னு கேட்குறார். எப்போ கேட்குறா சார்? இந்த சரீரத்தில் பிராணம் இருக்கிறப்ப. இருக்கப்ப தானே கேட்க முடியும், போன பிறகு தான் பேச மாட்டேதே. போய் வரமன்னு அப்போ கேட்டு பிரயோஜனம் இல்லை, அவள் கேட்கலை, அப்போ அதுவும் கேட்கலை. ஆகையால் என்ன பண்ணணும்? உனக்கு முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த சரீரத்துக்குள்ளே காத்திருக்கும் பொழுதே தொற்றுக்கொள்ளணும்னு சொல்கிற பார்த்தீங்களா? அதே மாதிரி சரீரத்துக்குள்ள காத்து இருக்கும் பொழுது நம்ம சாதிக்க வேண்டியதை சாதிச்சோ ஆகணும். அதுல முக்கியமான செலுத்து அபிப்பிராயத்தை கதவதி வாயு தேகாபாயே, காத்தானது சரீரத்தோட்டு போயிடுதையானால், இந்த தேகமானது போயிடுதையானால், பாரியாக பிப்ரதி தஸ்மின் காய், இந்த அந்த சரீரத்தை கண்டு எல்லோரும் பயப்படுறோம். இத்தனை நாள் நம்ம பக்கத்தில் தான் இருந்தா, நம்மளோட தான் இருந்தா, நம்ம நல்லதுக்கு தான் சகாயம் பண்ணினா, ஆனா என்னாச்சு, இந்த சரீரத்திலிருந்து பிராணம் போயிடுதையானால் அந்த சரீரத்தை கண்டு பயப்படுற சார், டாக்டரை உட்பட பயப்படுறான். அவன் என்னடா இந்த வார்டில் வச்சுக்க வேண்டாம், இன்ஃபெக்ஷன் வரும், அதை தூக்கிட்டு போய் மார்ச்சுவரையில் போடுங்கோங்கிற. ஏன் சுவாமி, ரொம்ப பெரியவராச்சே, ரொம்ப நல்லவராச்சே, உலகத்துக்கெல்லாம் சகாயம் பண்ணினவராச்சா, நமக்கு வேண்டியவராச்சே, இருந்தாலும் உயிர் இருக்கிற பரியந்தான் அதுக்கெல்லாம் ஒரு பிரம்மஸ்ரீன்னு பேர், மகாராஜா ராஜஸ்ரீ. இது பத்திரிக்கை கொடுக்குறப்ப போன பிறகு லேட்டுன்னு போட்டு ரெண்டு பிராக்கெட்டு வேட போடுறோம், லேட்னு மட்டும் போட்ட போறாதோ, அதே பிராக்கெட்டுன்னே ரொம்ப போடுறோம். அப்பெல்லாம் ஸ்ரீ போடுறது இல்லை, இவர் போயிட்டார்னா அவருக்கு ஸ்ரீ கிடையாது. ஏன் சார் இப்படி, அவர் தானே ஒரு இருக்கிறப்போ சகாயம் பண்ணினார், போன பிறகு உங்களுக்கு சகாயம் பண்ணுறார், ஆசீர்வாதம் பண்ணி இருந்தாலும் ஏன் அந்த சரீரத்திலிருந்து பிராணம் போறவரை அதை கவனிக்கிறது இல்லை. கதவதி வாயோ தேகாபாயே பாரியா பிப்யதி தஸ்மின் காய், அந்த சரீரத்தை கண்டே எல்லோரும் பயப்படுறா சார், நமக்கு சந்நிகிதமாக இருந்தவாளும் பயப்படுறாளே, ஆகையால் இதனால் என்ன தெரியறதுன்னார், இந்த சரீரத்துக்குள்ள காத்து இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம அடைய வேண்டியதை அடைஞ்சாகணும், இது மேலே லேட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலான்னு போஸ்ட்போன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நாளைக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு செகண்டுங்க லேட் பண்ணுறது, அது எத்தனையோ ஜென்மாக்களான பிறகு தான் வரும், அது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத போன வாரம் பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறார், நாம் எதை கவனிக்கணுமோ அது முதல்ல இருந்து கவனிக்கணும், ஆனால் கடைசி வரைக்கும் கவனிக்கக்கூடியதான வாய்ப்பு நமக்கு வரதில்லை. ஆல்வேஸ் பிஸி, எப்பொழுதுமே பிஸியாக இருந்துட்டோம். இப்போ பாருங்கோ, ஒரு நாலஞ்சு நாளாக குழந்தைகள்லாம் அவள் எப்பொழுதும் ரெகுலராக பண்ணுற காரியத்தை எல்லாம் விட்டா, பட்டாசு வெடிக்கிறது தான் காலம் இருந்து ராத்திரி வரைக்கும் அதே, தன் மனஸ்காஸ்ததாலாபா தச்சிந்தாஸ்தத்பராயணாக. ஸ்ரீமத் பாகவத்தில் கோபிகள் எப்படி பகவான் இடத்துலையே ஒரு அபிமானத்தை செலுத்தினாலோ அதே மாதிரியே பட்டாசுலையே அபிப்பிராயம், காலம் இழந்தால் பட்டாசு, ராத்திரி தூங்குற வரைக்கும் பட்டாசு. சரி, அவள் அப்படி போகட்டும், ஸ்திரீகள்லாம் என்னடா, இவாளுக்கு ஸ்வீட்டு காரம், இது பண்ணுறதா அவாத்தில் நன்னா இருக்கா, இவாத்தில் நன்னா இருக்கு, இதே சிந்தத்தான், வேறு ஒரு சிந்தும் இல்லை. பாருங்க, நம்மளே பார்ப்பலாம், அவாத்தில் லட்டு பண்ணினாலே அது நன்னா இருக்கா, இவாத்தில் இது பண்ணினாலே இப்படி பண்ணா இருக்கே, ஒரே மாதிரி தான் இருந்தாலும் இதை விட அது நன்னா இருக்கே, எப்படி பண்ணுனா என்ன ஏது, இதே சிந்தை தானே போகிறது. சரி, புருஷால் என்னன்னார், இவாளுக்கு உதவுறதுக்கு மனுஷால் தானே அவ, சரி அப்படி போயிடு. இப்போ யார் தான் பரமாத்மாவை நினைக்கிறா, மெக்கானிக்கலாக காலம் முறையில் ஸ்நானம் பண்ணணுமா பண்ணிவிடுறேன், பகவானுக்கு நமஸ்காரம் பண்ண ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறேன், சாயங்காலம் ஒரு தீபங்களை ஏற்றி வைக்கிறோம், ஏன்னா தீபாவளின்னாச்சே, தீபங்களுடைய வரிசை, அதான் தீபாவளிங்கிற பதத்துக்கு அர்த்தம், தீபங்களை வரிசை வச்சுக்கணும். இந்த மாதத்துலேருந்து, இது கார்த்திகை மாதம் ஆரம்பிக்க போகிறது நாளையிலேருந்து, இந்த கார்த்திகை மாதம் இருக்கு பார்த்தாலும் இது சீக்கிரமாக இருட்டி போயிடும், அதற்காக என்ன பண்ணுறா, இருட்டுற சமயத்தில் தீபத்தை வச்சுக்கணும். கிராமாந்திரத்தில் இந்த எலக்ட்ரிக் லைட்டு இதெல்லாம் இப்போ வயிறா எல்லாம் ஒன்றும் கிடையாதோ இல்லையா, அதனால் சாயங்காலத்தில் கொஞ்சம் நேரம் வரைக்கும் அந்த இருட்டு பழகிற பரியந்தம் கொஞ்ச நாளைக்கு அந்த மாதம் முழுக்க தீபத்தை ஏற்றி வைக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் முன்னால் வரிசையாக தீபத்தை ஏற்றி வைப்பேன். ஆனால் அந்த கும்மிருட்டுக்கு இந்த தீபம் என்ன பண்ணும், இது சின்ன தீபம் தானே வைக்க போகிறேள், இருந்தாலும் அதை வச்சா கொஞ்சம் ஓரளவுக்கு சௌக்கியமாக இருக்கும் எனக்கூடியதான எண்ணத்தில் தீபாவளின்னு ஆரம்பித்தோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் பிஸியாக இருக்காளே தவிர பரமாத்மாவை நினைக்கிறாள்னு இருக்கா, தீபாவளி மாலையே தினந்தோறும் போகிறது, பரமாத்மாவை கவனிக்கிறது இல்லை. ஞாபகச்சுக்கோ, யார் உங்கள் இதயத்துக்குள்ளே இருந்துட்டுருக்காரோ, கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எனக்கூடியதான எல்லா புலன்களையும் வேலை செய்யும்படி உதவுகிறாரோ, உங்களுடைய மனசுக்கு ஒவ்வொரு கணமும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு காண்பிக்கிறாரோ, உங்கள் புத்திக்கு நீங்கள் சாஸ்திரத்தை கொடுத்து இல்லையானால் சாஸ்திரியமான மார்க்கத்தில் உங்களை திருப்புறாரோ, கொடுக்கலைன்னா அந்த புத்திக்கு நல்ல வழக்கம் கொடுக்கலைன்னா ஜன்மாந்திரத்தில் என்ன சம்ஸ்காரம் இருக்கோ அந்த வழியாகவே மனுஷால திருப்புறாளோ. அப்படிப்பட்ட அனுட்சணமும் உங்களையே கவனித்து கொண்டிருக்கிற அப்பரம்பொருளை நீங்கள் கவனிக்கலை. நம்ம என்ன கவனிச்சுட்டுருக்கோம்? உலகத்தை கவனிச்சுட்டுருக்கோம். பராஞ்சு கானிவியதிரணத் ஸ்வயம்பூ, பிரம்மதேவர் புலன்களை வெளிநோக்கி படைத்திருக்கார். ஆகையால் வெளிநோக்கி பார்க்கிறோம். கண்ணு வெளியில் இருக்கிற விஷயத்தை பார்க்கறது, காது வெளியில் இருக்கிற சத்தங்களை தான் கேட்கறது, உள்ளே இருக்கிற வாசனை என்னன்னு மூக்கு கவனிக்க மாட்டேங்கிறது. இப்படி எல்லாமே வெளிநோக்கி வெளி விஷயங்களையே பார்த்து கொண்டிருக்கோம். அதனால் மயங்கி விட்டோம். சில சமயத்தில் சுகம், சில சமயத்தில் துக்கம், இப்படி மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த சுகமோ துக்கமோ இவைகளுக்கெல்லாம் அடியோடு அழிந்து க்ஷேமமாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கோ, அதை பற்றி கவனிக்கலையே. அதான் ஆச்சாரியர் சொல்கிறார், பலஸ்தாவத் கிரீடா சக்தா, தருணஸ்தாவத் தருணி சக்தா, விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தா, பரே பிரம்மணி கோபின சக்தா, பாலஸ்தாவத் கிரீடா சக்தா. சின்ன குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு அவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியல. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தானே கடனேன்னு போயிட்டு வரானே தவிர, வீட்டுக்கு வந்ததுமே அந்த பேக்கை தூக்கி போட்டுவிட்டு ஓட போடும், உடம்பு ஓடும், அம்மா இருப்பா இருப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்க சாப்பாடை ரெடியாக பிசைஞ்சு வச்சு வாயில் ஊட்டினாலும் ஓடுறானே அந்த குழந்தை. ஏண்டான் விளையாட்டுக்கு, எப்பவும் விளையாட்டு தான், விட்டு இல்லையானால் வாழ்நாள் முழுக்க விளையாடிட்டே இருக்கணும் அனுக்கா தவிர வரணும்னு தோணலை. பரீட்சை வந்தது, ஸ்கூலில் டீச்சர் ஏதோ அடிக்கிறா, இல்லை குழந்தைகளை அம்மா அப்பா ஏதோ பண்ணுறான்னு சொன்னால் படிக்கணும்னு தோன்றதே தவிர, மீதி சந்தர்ப்பத்தில் எப்பொழுதுமே அவனுக்கு அவனுடைய அபிப்பிராயம் என்ன? விளையாட்டு தான் உலகம், விளையாட்டுண்டா இருந்தே போகணும் நமக்கு. என்ன, அம்மா அப்பா ஏதோ கவனிச்சுக்கிறா, வேலை வேலைக்கு சாதம் வருது, உடம்பு வந்து ஏதோ மருந்து வாங்கி கொடுக்குறா, வேறு என்ன நமக்கு? அதை தவிர அவனுக்கு உலகத்தில் கஷ்டம் என்கிறது தெரியவே இல்லை. கஷ்டம் தெரிஞ்சாதானே வைராக்கியம் வரும், வைராக்கியம் வந்தாதானே பக்தி வரும், பக்தி வந்தால் தானே ஞானம், குரு கிடைப்பார், குரு கிடைச்சாதானே ஞானம் வரும், ஞானம் வந்தால் தானே முக்தி வரும். அவனுக்கு முதல் லெவல்லையே நிறுத்திவிட்டேன், நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைகள் கஷ்டப்படப்படாது, அவனுக்கு வைராக்கியமே வரப்படாது, அவன் இந்த சம்சாரத்துக்குள்ளேயே இருக்கணும், இப்படின்னா வளர்க்குறோம். அந்த குழந்தைகள் மேலே எவ்வளோ ஒரு அபிமானம், தனக்கு இல்லாத போனாலும் அம்மா என்ன பண்ணுறா, தனக்கு பசிச்சாலும் அந்த குழந்தை சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு அந்த குழந்தைக்கு தான் முன்னால் வைக்கிறேன். குழந்தைக்கு உடம்பு வந்துருதுன்னா இவா எவ்வளோ கவலைப்படுற, ராத்திரியெல்லாம் முடிச்சுண்டு அந்த குழந்தை தூங்குறதா இல்லையான்னு பார்த்துட்டே இருக்கா. அது தூங்க தானே, தூங்கியாச்சுன்னா நீங்களும் தூங்க வேண்டியதானே கிடையாது. அது உடம்பு சௌக்கியமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், அந்த குழந்தை மேலே அவ்வளோ அபிமானம். கடைசியில் என்னாச்சுன்னா அந்த குழந்தைக்கு வைராக்கியம் வரதில்லை. பாலஸ்தாவத் கிரீடா சக்தா, அதுக்காக குழந்தைய தூக்கி போட்டோம்னு நினைக்கிறீங்களா, என்ன நினச்சுன்னு இருக்க நீங்கள்? அப்படி இல்லை இல்லை, அந்த குழந்தை விளையாட்டுலேயே இருக்கானே, இதை கொஞ்சம் கவனிங்கோ, அவன் எதில் இருக்கணும், இந்த பிறவி மானிட பிறவி அவனுக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணணும்? இந்த பிறவியிலேயே அவன் அந்த பரம்பொருளை அறியறதுக்காகத்தானே இந்த பிறவி கொடுத்துருக்க. அது இல்லாத போனால் அவனுக்கு வந்து மற்ற பிறவிகள் கொடுத்துருக்கலாமே, பசுவாக பிறந்திருக்கலாம், நாயாக பிறந்திருக்கலாம், பன்னியாக பிறந்திருக்கலாம், ஒட்டகமாக பிறந்திருக்கலாம், பாம்பாக பிறந்திருக்கலாம். பாம்பாக பிறந்திருந்தாலும் அதனுடைய தோலானது லேடிஸ் ஹேண்ட்பேக்காக தான் உபயோகப்படும், உங்களுடைய தோல் அதுக்கும் உபயோகப்படாது. மனுஷனுடைய தோல் எதுக்கும் அவன் சரீரத்தில் ஒரு பகுதிக்கும் எதுவும் உபயோகப்படாது. ஆனால் மற்ற பிராணிகளுடைய தோலெல்லாம் எதுக்கும் உபயோகப்படுறது, அதனுடைய அவயவங்கள்லாம் உபயோகப்படுறது. மனுஷனுடைய சரீரம் வேற எதுக்கும் உபயோகப்படாது, அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறேன். ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுறா தெரியுமோனோ, பலஸ்தாவத் கிரீடா சக்தா, விளையாட்டுக்குத்தான் எப்பொழுதுமே விளையாட்டு புத்தியாகவே இருக்கு. எந்த விளையாட்டுங்கிறது அப்புறம், சில பேர் கிரிக்கெட்டுங்கிறான், சில பேர் ஹாக்கிங்கிறான், சில பேர் ஃபுட்பாலுங்கிறான், ஏதோ ஒன்று இருக்கட்டும், ஒன்றும் இல்லைன்னா செல்ஃபோன் கையில் வச்சுட்டுருக்கேன், அது சர்வவியாதி, எல்லோருக்கும் எல்லா இவர்களுக்கும் இருக்கு, ஆனால் அதை பார்த்து நோண்டிகிட்டே இருக்கேன். அந்த விளையாட்டில் போச்சா, அந்த புத்தி போ, அதை விட்டு போ அகன்றதா இல்லையே, எந்நேரமும் விளையாட்டு சுவாமி, எவ்வளோ நேரம் ஆடினாலும் அவனுக்கு திகட்டலையே. படிப்பு எந்நேரம் படிக்கிறதுங்கிறான், அரை மணி நேரம் படித்து போட்டு படிச்சுட்டனே, இனிமேல் படித்தா போர் அடிக்காதா, எனக்கு தெரிஞ்சு போயிடுது, தெரிஞ்சு போயிடுது, அது பரீட்சை வரைக்கும் தெரியுண்டே இருக்கணுமோ இல்லையோ தெரியலையே. எல்லோரும் அந்த படிப்பில் மட்டும் அது வேண்டாம்ங்கிற, அந்த குழந்தைகளுக்கு இதில் இருக்க ஆசை இதில் இருக்க விளையாட்டில் இருந்தாங்க. பாலஸ்தா வத் கிரீடா சக்தா அது அடுக்குறது. நெக்ஸ்ட் அந்த பால்யம் எனக்கூடியதான நிலை போயிடுதுன்னு வச்சுங்களேன், முதல்லருந்தே படிப்பில் ஆசை இல்லை, எவ்வளம் வரைக்கும் படிப்பில் ஆசை வருமா? நிச்சயமாக வருது கிடையாது. இந்த விளையாட்டு போய் இன்னொரு விளையாட்டு வரும். சின்ன குழந்தைகள் எதில் விளையாண்டுருக்கா? அவா பாட்டுக்கு ஏதோ விளையாண்டுருக்கா, கிரிக்கெட்டு ஃபுட்பாலு அது இது. இங்கே என்னடா அந்த யவ்வனம்னு வந்தாச்சுன்னா அவனுக்கு அந்த யவ்வன சந்தர்ப்பத்தில் யுவதியை பார்த்து தான் ஒரு பிரியமை தவிர வேறு எதுவுமே பிரியமில்லை. அந்த ஒரு யவ்வனம்னு ஒரு நிலை வந்தாச்சுன்னா அது யாராக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், இல்லை தேவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது அந்த 16 வயசு தாண்டி ஒரு 30 வயசு வரையந்தம் அப்படின்னு வச்சுப்போம். பழைய நாளில் நான் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ 60 வயசுலேயும் லவ் இருக்கே இருக்கணும். ஆனால் அந்த வயசில் என்ன ஆச்சுன்னா சர்வதா சர்வ காலமும் அவ அந்த இன்னொரு சக்தியோடு தான் இவ இருந்திருக்கணும், அவளோட பேசணும், மணிக்கணக்காக பேசிகிட்டே இருக்காளே. பேசினாலும் பேச்சு உயரது இல்லையே. ஒரு காஃபி சாப்பிட்றேன் டீ சாப்பிட்றேன்னு ஹோட்டலுக்கு போய் 2 மணி நேரம் காஃபி சாப்பிடவும் இல்லை, அது ஆறி போச்சு. ஆற்றுல காஃபி அம்மா கொடுத்தா ஆறி கொடுக்குறீ என்ன, 2 நிமிஷம் வச்சுப்பட்டா ஆறி போச்சு, அவன் கத்துறான். ஆனால் அவங்க என்ன ஆச்சுன்னா 2 மணி நேரம் ஆனாலும் அந்த ஆறின காஃபியை சாப்பிட்டு அதோட பேசிகிட்டு இருக்கான். அவளோட என்ன தான் பேசுகிறானோ என்ன ஆச்சோ, அவளுக்கும் சந்தோஷம் அவனுக்கும் சந்தோஷம். ஏண்டா அந்த யவ்வனம்னு வந்தாச்சுன்னா அந்த யவ்வனத்தில் இன்னொரு இதை பார்த்ததுமே அவளோட பேசணும், அவளோடையே இருந்துட்டுருக்கணும் அப்படின்னு ஒரு மோகம் வந்துடுது. அந்த மோகத்தை தாண்டி வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தருணஸ்தா வத் தருணி சக்தா, மணிக்கணக்காக நிற்கிற சார், நான் இங்கே வரேன்னு சொல்கிறான், இவன் அந்த பக்கம் வரேன்னு சொன்னான், இவனுக்காக அவள் நிற்கிறதோ இல்லை அவளுக்காக இவன் நிற்கிறதோ மணிக்கணக்காக காலில் வெறிக்கோஸ் வர வரைக்கும் நிற்கிறான். என்ன நின்று நின்று அதுலேயே பண்ணிட்டுருக்கான் மனுஷாளுக்கு என்னடான்னா, அதில் என்ன என்ன அந்த சந்தோஷம் இருக்குதுன்னு அப்போ தெரியலை. அப்போ அது சந்தோஷம் தான் நினச்சிட்டுருக்கான். ஆனால் உங்கள் இஷ்டமாக நீங்கள் பண்ணுங்க, யார் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஒன்று கவனிச்சுட்டுருக்கோ, செகண்ட் பை செகண்ட் உங்கள் டைம் போயிடுறது. எதற்காக நீங்கள் பறந்தள், நீங்கள் என்ன சாதிக்கணும், ஒன்றே ஒன்று சொல்லித்தானே பகவான் அவர்களை அனுப்பிச்சிருக்க. ஆத்மாவாரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவையா, அப்பா உன்னுடைய ஆத்மாவை அறியப்பா. அது ஒன்று தான், உம இதயத்துக்குள்ளே இருக்கிற பரம்பொருளை அறியுங்கிறதுக்காகத்தானே நான் அனுப்பிச்சிருக்கேன். அதை மட்டும் பண்ணாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் தானே, நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. நான் வேணும்னா பார்த்துட்டுருக்கேன். ஆனால் நான் பண்ணுன்னு சொன்னதை ஒன்றை கூட பண்ண மாட்டேங்கிறேன். வேதத்தில் சொல்லியிருக்கேன், புராணங்களில் சொல்லியிருக்கேன், ஸ்மிருதியில் சொல்லியிருக்கேன், இதிகாசத்தில் சொல்கிறேன். போறா குறைக்கு ஒரு குருவாக பிறந்து அவருடைய வாயிலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் என்ன விவகாரம்னர் மாட்டேங்கிறீங்களே, அதனால்தான் கவலை. தருணஸ்தா வத் தருணி சக்தா, இது ஒவ்வொன்றுலேருந்து வெளியில் வர்றது எவ்வளோ கஷ்டம்னு யோஜனை பண்ணி பாருங்கள். அந்த குழந்தைகளுக்கு அந்த விளையாட்டுலேருந்து வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். உடம்பு சரியா இல்லைன்னு ஆற்றுல படுத்துக்கிறானே தவிர மீதி சமயத்தில் படுத்துக்கிறது கிடையாது. அதே போல யவ்வனம்னு வந்தாச்சுன்னா ஓடி ஓடி அங்கேந்தங்கேயோ ஓடுறானே தவிர இந்த பக்கம் ஆற்றுக்கு வர்றதோ அல்லது நல்ல வழியில் வர்றதோ இது கிடையாது. ஒருவேளை அப்படி இருந்தாலும் கோயிலுக்கு போகிறேன்னு ஏண்டான்னு அந்த பொண்ணும் கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. அதனால தான் பகவான் மேலே பக்தி இல்லை, பக்தி எங்கே இருக்கு, வேறு இடத்துல இருக்கு. இது வந்து சகஜமாக இருக்கக்கூடியது, நேச்சுரல். அதான் சொல்கிறனே தவிர ஒன்றும் இல்லை, யார் மேலேயும் கோபம் இல்லை. ஆனால் அந்த தருண தாருண்யம் அந்த வயசுன்னு வந்ததையானால் அந்த சமயத்தில் எல்லோரும் மோகத்தை அடைகிறான். தருணஸ்தா வத் தருணி சக்தா, விருத்தஸ்தா வத் சிந்தா சக்தா. இந்த தாருண்யம் போயிடுதுன்னு வச்சுங்களேன், அந்த 30 வயசு ஆன பிறகு நெக்ஸ்ட்டு ஒரே ஜம்ப் தான் 60 வயசு. ஏன்னா அந்த நடுவில் இருக்கக்கூடியதான வயசு இருக்க பார்த்தாலும் அதை நமக்கு தெரியவே இல்லை போகிறது. எல்லோரும் யோஜனை பண்ணி பாருங்க, ஸ்கூல் டேஸில் ஒவ்வொரு நாள் போகிறதும் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வேகமாக ஓடி போயிடுது யவ்வனம், வெகு சீக்கிரமாக போயிடுது 30-35 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா முதுகு வலிக்க ஆரம்பித்தது, நடந்தால் கால் வலிக்கிறது, வெளி கை வலிக்கிறது, இதை பண்ண முடியலை, அதை பண்ண முடியலை, விவகாரம் இப்படி ஆச்சு. அப்படி இருந்த போதிலும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தாச்சு. மனுஷனுக்கு 35-40 ஆரம்பிச்சு ரெஸ்பான்சிபிலிட்டி 60 வரைக்கும் ரொம்ப கஷ்டம். அந்த 60 பொண்ணு கல்யாணம் பண்ணணும், அதுக்குள்ளே வீடை வாங்கணும், மற்ற பதார்த்தங்கள்லாம் பண்ணணும், ரிட்டையர் ஆகிடுதுன்னா அதுக்கு என்னதுன்னு அரேஞ்ச் பண்ணணும், இப்படி எல்லாமே ஒரு கஷ்டங்கள்லாம் அந்த நடு வயசில் தான் வருது, 40-60 வரைக்கும். அந்த சமயத்தில் சில பேருக்கு ஆத்துக்காரி போயிட்டான்னு வச்சுங்களா, ரொம்ப கஷ்டம். இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்க முடியாது, பண்ணிக்காமலும் இருக்க முடியாது. இவனுக்கோ சமையல் வரலை, 2 இருக்கு, இன்னொரு அம்மாவை கல்யாணம் பண்ணால் அந்த அம்மா இவங்களை பார்த்துப்பாளோ நன்னா பார்த்துப்பாளோ பார்த்துக்க மாட்டாளோன்னு ஒரு டவுட்டு. கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவளுக்கு ஒரு 2 பிறந்ததுன்னா இவனுக்கு அவ்வளோதான், எக்கனாமிக் பிரேக் டவுன் கிருஷ்ணா அர்ப்பணம். எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமோன்னு நன்னா யோஜனை பண்ணி பார்க்கணும். யாரையும் வெய்யப்படாது, த்ரெட் பேரை அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன்னோ தெரியுது. அந்த 40-60 வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரக்கூடியதான ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கு. 60 ஆச்சுன்னா சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏண்டனர் நீங்கள் டயர்டு ஸோ ரிட்டையர்டு, அவ்வளோதான். இந்த கழுதை இனிமேல் சுமக்க முடியாதுன்னு அனுச்சு விட்டான். வீட்டில் என்னன்னா அதே மாதிரி தான் விவகாரம். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல. வீட்டுக்கு ஓட்டுற அடியன்னா கை வலிங்கிறான், சரி கீழே தோடான்னா ஈடு போலிங்கிறான், எதுவும் பிரயோஜனம் இல்லை. வெறுமனா அப்படி இருக்க அவ்வளோ அப்படியே நடந்துட்டு இப்படி நானும் காரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி வேதாந்த கிளாஸ்க்கு வந்து கேட்குறான் அவ்வளோ. அது கேட்டால் அதுவும் புண்ணியம், நம்ம பண்ண வேண்டியது ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம், முடியாது. அப்போ விவகாரம் என்னன்னா அந்த 35-60 வரைக்கும் சமயம் ரொம்ப வேகமாக ஓடி போயிடும். 60 பார்த்தா அடாடா நம்ம பண்ண வேண்டியது பண்ணலையே. அந்த வயசில் ஞாபகம் வந்ததுன்னா ரொம்ப புண்ணியாத்மான்னு அர்த்தம். ஏன்னா 85 மேலே தான் ஞாபகம் வருது ரொம்ப பேருக்கு. ஏன்னா அது வரைக்கும் நமக்கு என்ன ஆச்சு, அந்த பழைய விட்ட குறை போகலை. சுவாமி பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, பேரன் பிறந்திருக்கான், பேத்தி பிறந்திருக்கான், அவன் என்ன இருக்கணும், இவன் என்ன இருக்கணும், அவளுக்கு ஏதோ பண்ணணும், பையனும் மாட்டு பொண்ணும் 2 உத்தியோகத்துக்கு போகிறாளே, அவளை யார் கவனிப்பா, நம்மத்தானே கவனிக்கணும், நம்மத்தானே இருக்கோம். இனிமேல் இந்த மமதா பந்தனங்கள், நான் எனது நான் எனது என்று சேர்த்துக்கொண்டு இதனாலேயே மாட்டின்ட்டு கவலைப்பட்டுண்டு நம்மளால் முடிஞ்ச காரியம் போகணும்னு என்னடான்னார். இது வரைக்கும் ஆஃபீஸில் நின்னார், இப்போ டிசிஎஸ்க்கு முன்னால் நிற்கிறார், நிற்கிறது என்னமோ போகலை, அவ்வளோதான். பால் வாங்கிட்டு வருது, பேப்பர் வாங்கிட்டு வருது, அது பண்ணுறது இது பண்ணுறது ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா விவகாரம் முழுக்க. அதே போல தான் ஸ்திரீகளும் என்ன, இங்கே எல்லாம் பாலகா தருணகா விருத்தகான்னு புல்லிங்கத்தில் போட்டிருக்கா, அதனால் இவாளை பற்றி பேசுகிறேன். அவளும் இதே போல தான் பண்ணிகிட்டு இருக்கா. கடைசியில் என்னாச்சுன்னு வயசான காலத்தில் ஆடாடா இப்போ தான் ஞாபகம் வருது, என்னடா நம்ம மேல்லோகத்துக்கு ஒன்றும் பண்ணிக்கலையேன்னு இப்போ ஞாபகம் வருது. அது வரைக்கும் ஏதோ சுவாமிக்கு 2 போட்டேன், சுவாமி காலம்பர ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், ஒரு நமஸ்காரம். நமஸ்காரம் பண்ணினால ரொம்ப புண்ணியாத்மாக்கள். ஒரு சௌந்தர்ய ஸ்லோகம் சொல்லி ஒரு அம்மா நமஸ்காரம் பண்ணினா ரொம்ப புண்ணியம் பண்ணினவ, அம்மா காப்பாற்றி விட்டுருவான்னு. ஆனால் அதுவும் பண்ணுறது இல்லையே, ரொம்ப பேர் பாருங்க, குத்து விளக்கு ஏற்றி வச்சு அந்த மேட்ச் ஸ்டிக்கு காஞ்சி போச்சோ இல்லையோ, அது வேற எங்கேயோ கீழே டஸ்ட்பினில் போடணும்னு போட்டால் அம்பாள் மேலேயே போட்டான், என்ன பண்ணுறது. இப்படின்னா நடக்குது அவசரம் சுவாமி, காலம்பிலேருந்து ஓடணும். ஒரு உத்தியோகத்து போகக்கூடியதான ஒரு பண்ணுன்னு அவளுடைய நிலையில் இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக பேசி பிரயோஜனம் இல்லை. காலம்பிலேருந்து குழந்தைகளை ஸ்கூல் அனுப்பணும், ஆத்துக்காரரை ஸ்கூலுக்குனா தானும் உத்தியோகத்துக்கு போகணும், உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பேக் பண்ணி கொடுக்கணும், சாப்பாடு போடுறதை விட பேக் பண்ணிங்க. யாரும் ஒரு குழந்தைகள்லாம் அவள் வேலையை அவள் பண்ணிக்கிறாளோ கிடையாதுன்னு. அவளுக்கு ஷூஸ் போடுறதுலேருந்து இந்த அம்மா தான் எல்லாத்தையும் பண்ணி வச்சு எழுப்பி தூக்கி ஸ்நானம் பண்ண வச்சு ஷூஸ் போட்டு அவளுக்கு ஊட்டி வச்சு பேக்கெட் பண்ணி கொடுத்து எல்லாம் அனுப்பணும். அதுக்கு ஆனதுமே அடுத்த க்ஷணம் மூச்சு விடுறதுக்கு சமயம் இல்லை, இவருக்கு எல்லாம் பண்ணணும். இவராது ஹெல்ப் பண்ணுறான்னா பண்ணுற மாதிரி பாவலாக பண்ணுறாரு, ஒன்றும் பண்ணுறதில்ல. சரி இவருக்கே எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு அபாடான்னு உட்கார முடியாது, ஏன்னா டைமுக்கு டைம் ஆகிடுச்சு. இப்போல்லாம் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர்லாம் கையெடுத்து போடுறதில்ல, நீங்கள் கதவில் போகிற பொழுதே அந்த டைம் ஆட்டோமேட்டிக்காக டைம் நோட் பண்ணிவிடும். வேணா ஒன்று இது வரைக்கும் இன்னும் இந்த டெக்னாலஜியும் பரவாயில்ல, நமக்கு பதிலாக இன்னொரு முன்னால் அனுப்பிச்சு அங்கே அட்டெண்டன்ஸ் போட்டு நம்ம பின்னால் வர்றதுங்கிற டெக்னாலஜி வரல, அதுவும் பண்ண போகிறேன் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படியும் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக பண்ணுறீங்களோ ரூல்ஸோ அந்த அளவுக்கு ரூல்ஸை ஏமாத்துறதுக்குன்னே நாங்கள் கண்டுபிடிப்போம். இப்படித்தான் நம்ம பாரதிய புத்தியானது இப்போ போடுறது. நம்ம என்ன பண்ணுறது, கடைசியில் என்ன ஆச்சு, இப்படி போய் கட்டுப்பட்டு மறுபடியும் சாயங்காலம் வந்து ரிவர்ஸ், என்ன ஆனாலும் குழந்தை 3 மணிக்கு வந்துடுமோ, 4 மணிக்கு இவர் வர்றாரோ, 8 மணிக்கு இவர் வர்றோ, நாம் வந்து எல்லாம் தயார் பண்ணி நாளைக்கு எல்லாம் பண்ணிண்டு, இப்போ என்ன ஒரு காரியம் பண்ணுறாளா ஸ்திரீ, இல்லை 3 காரியம் பண்ணுறாளான்னு தெரியாது. அவளை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக இல்லை, இவாளும் இப்படி தான் கஷ்டப்பட்டுருக்கா. இத்தனையும் கட்டப்பட்டுட கடைசியில் என்னாச்சுன்னா, எது பண்ணணுமோ அது பண்ணலை. கடைசி வரைக்கும் என்ன பண்ணணுமோ, எதுக்காக நம்ம பிறந்தமோ, எதை நீங்கள் அவசியம் அறிந்து கொள்ளணுமோ, அதை மட்டும் பண்ணாமல் இந்த சம்சார சூழல்லையே மாட்டின்ட்டு இருக்கோம். விருத்தஸ்தா வச்சிந்தா சக்தா, பாருங்கோ பால்யம் ஆயிடுத்து, நடுவயசாயிடுத்து, தாருண்யம், அதுக்கப்புறம் அடுத்தது விருத்தஸ்தா வச்சிந்தா சக்தா. இந்த விருத்தனா வயசான பிறகு என்னடனார், ஒரே கவலை. என்ன கவலை, என்ன வாழ்நாளில் எதை பண்ணணுமோ, யாருக்குமே நம்ம நல்லது பண்ணலையேங்கிற ஒரு கவலை. கடைசி க்ஷணத்தில் தைத்தரிய உபநிடதத்தை சொல்கிறது, கிமஹம் சாதுனா கரவம் கிமஹம் பாபம கரவமிதி சொல்கிறது. அடாடா, பிராணம் போகிற சமயத்தில் நினச்சி பார்க்குறாரா, இந்த வாழ்நாளில் யாருக்குமே நான் உதவலையேங்கிறது. இது அன்னிக்கா வரணும், சின்ன வயசுலேயே வர வேண்டாமா, நம்மளால் முடிஞ்ச உதவி 4 பேருக்கு வேணும். கிமஹம் சாதுனா கரவம் கிமஹம் பாபம கரவமிதி, ஏண்டாம் பாபம் பண்ணினேன், எத்தனை பேருக்கு மனசு புண்ணாகும்படி பேசியிருக்கேன், எத்தனை பேரை உரிமை பார்த்துருக்கேன், அவள் வாழ்க்கையில் கட்டம் வந்து அவனுக்கு வேணுங்கிறத சொல்கிற மாதிரின்னா பார்த்துருக்கோம், அவளை கண்டு புன்சிரிப்பு சிரித்து அவளுடைய மனசை நோகும்படி பண்ணியிருக்கேன். எந்த சமயத்தில் யாருக்கு காசு வரணுமோ அதை நான் கொள்ளடிச்சிருக்குமோ இல்லையோ, அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே என்ன இந்த காசு வந்து என்ன பண்ண போகிறது, நமக்குத்தான் ஜாஸ்தி வரணும், அவளுக்கு போக வரப்படாதுன்னு ஏமாத்தி இருக்கோமோ இல்லையோ, இதெல்லாம் எப்போ ஞாபகம் வருதுன்னு லாஸ்ட் மொமெண்ட் ஆஃப் லைஃப்பில் ஞாபகம் வருது, அது வரப்படாது. இப்போவே அந்த பணத்துக்கு மேலே ஆசையை விட்டுறணும், விட்டுறணும்னு ஆசையே நம்ம இருக்கப்படாது, நம்ம காசே நமக்கு வேண்டாம்னு தூக்கி போடணும்னு நான் சொல்லலை, ஆனால் நமக்கு எது வரணுமோ அதுதான் வரும், இன்னொருத்தருடைய காசு நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் மனசில் முதல்ல இருந்து வர வச்சுக்கணும். உங்களுடைய மனசு எப்பொழுதும் பரம்பரத்திலேயே திருப்பி இருக்கும்படி இருக்கா, இன்றைக்கி சுவாமியை தியானம் பண்ணினேனா, இன்றைக்கி பகவன் நாமாவை சொன்னேனா, இன்றைக்கி மகான்களுக்கு ஒரு வணங்கினேனா, அவா சொல்கிற 4 வார்த்தையை கேட்டேனா, தினந்தோறும் நினச்சிக்க வேண்டாமா, இல்லையே. விருத்தஸ்தா வச்சிந்தா சக்தா, வயசான வாழ்க்கெல்லாம் கவலைத்தான் ஜாஸ்தியாக இருக்கு, இது பண்ணலையே அது பண்ணலையே அது ஒன்று, மீதி பேர் எனக்கு மரியாதை கொடுக்கலையே, இப்போவாது வேண்டாமா, ஏன்னா சின்ன வயசில் இருக்கும்பொழுது அம்மா அப்பாவை பார்த்த குழந்தைகள்லாம் ஏதோ சௌக்கியமாக பேசிகிட்டு இருந்தா, அவளுக்கு ஒரு நிலை வர பரியந்தம், அவளுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் வந்தப்பறம் நான் சொன்ன பேச்சு தான் மீதி பேர் கேட்கணும்னு ஆரம்பிச்சு விட்டா, என்ன பண்ணுறது, கட்டமாக தானே இருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் என்னாச்சுன்னு, யாவத் வித்தோ பர்ஜன சக்தா தவன் நிஜ பரிவாரோ ரக்தா, கையில் காசு வர பரியந்தம் எல்லோரும் நமக்கு மரியாதை பண்ணினா, காசு வரது நின்று போயிடுது, யாரும் கவனிக்கலையே, என்ன பண்ண சொல்கிறேன், காசு இல்லைன்னா ஊர் கவனிக்கலை நம்மளை, ஏன்னா காசு இருந்தால் தான் மனுஷன், மனுஷனுடைய காசுக்குத்தான் மரியாதை கொடுக்கறதே தவிர மனுஷனுக்கு மரியாதை கொடுக்காத உலகம் ஆயிடுதேப்பா. ஆகையால் என்னாச்சு, விருத்தஸ்தா வச்சிந்தா சக்தா, இவன் மனசில் எவ்வளோ உள்ள கவலை இருக்குன்னு பார்த்தேடா, போகாத குறைக்க அது மாதிரி 4 பேர் பேசுகிறார். உமை மாதிரி தான் அவர், உங்கள் மாதிரி தான் உத்தியோகத்தில் இருந்தார், அவர் 2 வீடு வாங்கினார், 3 கார் வாங்கினார், குழந்தைகளுக்கெல்லாம் 50-50 சவரன் வாங்கி கொடுத்தார், அவருக்காகவே ஒரு 2 கோடி சேர்த்து வச்சுருக்கார், நீரும் உத்தியோகம் பண்ணிட்டு என்னாச்சு, ஆத்துக்கார் இப்படி பேசினார், அடிக்கிறதுக்கு உடம்பில் சக்தி இல்லை, பேசுறதுக்கு நமக்கு பயம், வியாபாரம் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் மாதிரி தானே வரும் உத்தியோகத்துக்கு போனார், உங்கள் மாதிரி தானே இருந்தார், ஏன்னா இவ்வளோ வித்தியாசம், கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் பரவாயில்லையே, கரெக்டாக தான் பேசுகிறேன் அந்த மாமி, ஆனால் மீதி சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு 4 குழந்தைகளுக்கு அவளுக்கு ஒரே குழந்தை தானே, அவளுக்கு அவ அப்பா ஒரு 2 கோடி சேர்த்து வச்சார் முதல்லையே, உங்களுக்கு ஒன்றும் சேர்ந்து 2 கோடி கடன் வாங்கி வச்சுருக்க, இதெல்லாம் ஆர்கியூ பண்ண முடியுமா, முடியாது. பார்த்தீங்களா, கடைசியில் 4 பேர் இப்படி பேசினா உங்களால் ஒன்றும் பண்ண முடியல, 2 மனுஷியால் உலகத்தில் சமமாக இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும், இருந்தாலும் அதோட நம்ம ஈக்குவல் பண்ணிகிட்டே இருக்கோம், அவளோட கம்பேர் பண்ணினா கவலைப்பட்டுருக்கார், இந்த கவலையெல்லாம் எங்கே வருதுன்னு வயசான காலத்தில் வருது, ஏன்னா சின்ன வயசில் இருக்கும் பொழுது இதுக்கு கவலைப்படுறதுக்கு சமயம் இல்லை. இப்பொழுது சமயம் இருக்க சமயத்தை பகவான் பக்கத்தில் திருப்பில் நாம் நம்ம பக்கத்தில் தான் திரும்பிட்டு இருக்கோம். ருத்தஸ்தா வச்சிந்தா சக்தா என்ன ஆச்சுன்னர் பரைய பிரம்மணி கோபின சக்தா. அதான் கடைசியில் நம்ம இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு காரணம் என்ன, ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறார், அப்பா பரபிரம்மத்தில் நீ மனசை செலுத்திருக்கணுமே, இதுவரைக்கும் யாரும் செலுத்தலையே, சின்ன வயசுலேயும் செலுத்தலை, நடு வயசுலேயும் செலுத்தலை, வயசான காலத்துலேயும் செலுத்தலை, பாரு நீ பண்ணின காரியம், ஜன்மா முழுக்க 100 வருஷம் கொடுத்தா 100 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டியப்பா, அதுனா கவலையாக இருக்க, ஏதோ 10 நிமிஷம்தான் வாழ்க்கைன்னு இருந்ததுன்னா பரவாயில்ல, கொசு இருக்கு இன்னைக்கு பிறக்கிறத நாளைக்கு தானாக செத்து போயிட்டுருது, அதுக்குள்ளே எவ்வளோ கலாட்டம் பண்ணுறதுங்கிறது அது வேறு விஷயம். அந்த சின்ன கொசுவை போக்கடிக்கிறதுக்கு ஒரு காயில் வேணுமா, இல்லை கொசு மிஷின் வேணுமா, இல்லை மருந்து அடிக்கணுமா, வேற உடம்புல பூசிக்கணுமா, அங்கே அடிக்கணுமா, அஞ்ஞானம் இதயத்தில் இருக்கா விஷயத்தில் இருக்கா, அதே போல் கொசு மருந்து கொசு வராமல் இருக்கிறது உடம்புல பூசிக்கணுமா கொசுக்கு அடிக்கணுமா, இது பண்ணுறதா அது ரைட்டாக, ராத்திரி தூங்குறப்ப தலைமாட்டில் நெருப்பு வச்சுக்கிறதா கூடாதா, என்னென்ன பண்ணுறா பாருங்க. ஒரு சின்ன கொசுக்கே மனுஷன் இவ்வளவு பயப்பட்டானே ஆனால் மீதி பதார்த்தங்கள்லாம் எப்படி. இதெல்லாம் கவலை சுவாமி. விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தா, நிஜமான கவலை பட வேண்டியது படலியே பரே பிரம்மணி கோபின சக்தா. ஆகையால் தான் சொல்கிறேன், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். கோவிந்தனை பஜனை பண்ணால் என்ன ஆகும், நீ பகவானை பஜனை பண்ணினா அந்த பகவானுடைய ஒரு அழகும் அவருடைய ஒரு ஆனந்தமும் வந்ததேயானால் உலகத்தில் மற்றது ஆனந்தமாக தோணாது. அதரம் மதுரம் பதனம் மதுனம் அப்படின்னு மதுராதிபதே ரகிலம் மதுரம், அந்த பகவானுடைய அழகு நீ பார்த்தேயானால் இனிமேல் உலகத்தில் இருக்கிறவா அழகாக தெரிய மாட்டாள். அதுக்காக இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கப்படாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் அங்கே தான் உலகத்தில் இருக்கிற எல்லா அழகும் சேர்ந்து இருக்குன்னு நினச்சுண்டு அங்கே மோகிச்சுட்டு இருக்கையே, உன்னுடைய தாருண்யம் முழுக்க அங்கே போயிடுதேப்பா, அது வேண்டாம். மகாலாவண்ய சேவதிகின்னு அம்பாளுக்கு பேர். உலகத்தில் இருக்கிற அழகெல்லாம் சேர்ந்து எங்கே இருக்குன்னா அந்த அம்பாள் இடத்துல இருக்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். வேறு யாரோ ஒரு அம்மா அழகாக இருக்கா, எவ்வளோ யாரோ இன்னத்தர் அழகாக இருக்கான்னு நினைக்காதேப்பா. இப்படின்னு சொல்லி கொடுக்குமா பஜ கோவிந்தம். எதற்காக இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறது, குழந்தைகளுக்கோ தாருண்யத்துலேயோ விருத்தாளாக இருக்கும் பொழுதோ உங்களுக்கு ஞாபகம் பகவான் இடத்துல இருக்கட்டும். அந்த பகவான் இடத்துல இருக்குமே ஆனால் இந்த சாதாரணமாக வழக்கமாக நடக்கிறது நடந்த போதிலும் அதில் மாட்டிக்க மாட்டேன். விளையாட்டிலே மாட்டின்னு பரீட்சை கோட்டை விடுறதோ, ஒரு பெண்ணிடத்தில் ஒரு அபிமானத்தை கொண்டு வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிறதோ, இல்லை அனாவசியமாக கவலைப்பட்டு கவலைப்பட்டு சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தை அழித்து கொள்றதோ, இதெல்லாம் வராதப்பா. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏன் மூடமதே, 100 வயசு இருந்து படிப்பை கொடுத்து நல்ல சரீரத்தை கொடுத்து பக்கத்தில் நன்ன சொல்லக்கூடியவாள் இருந்தாலும் அவளை கொடுத்தாலும் அவளை கேர் பண்ணாமல் உன் வாழ்க்கையிலேயே உனக்குள்ளேயே அந்த சுழல்லையே மாட்டின்ட்டு அழுதுண்டு இருக்கியப்பா. வேணும் என்ன சொல்கிறது, மூடமத்தே சம்பிராப்தே சந்நிகிதே காலே. வயசாக எடுத்தேன்னா கட்டமப்பா, வயசாக எடுத்தேன்னா கண்ணு தெரியாது காது கேட்காது. அந்த சந்தர்ப்பத்தில் பகவானை அறிகிறது ரொம்ப கஷ்டம். காது நன்னா கேட்கும் பொழுதே ஆச்சாரியர்கள்ட்டருந்து உபனிஷத்தை வாசிக்கணும், குருநடத்திலேருந்து உபனிஷத்தை வாசிக்கணும், மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு அதை சொல்லணும், சித்தசுத்தி வரவழைச்சிக்கணும். சின்ன வயசுலேயே பண்ண வேண்டாமா, ஏன் இப்படி போக்கடிக்கிறேன். ஆகையால் பரே பிரம்மணி கோபின சக்தா. உன்னை கேட்குறேன் ஒரு கேள்வி, காத்தே காந்தா, யாரை ரொம்ப நேசிக்கிறியா, யாரப்பா அந்தம்மா, பிறக்கிறப்ப உனக்கு தெரியுமா, தெரியாதே. ஒரு 20 வயசு அனுப்புறதானே வாழ்க்கையில் அப்படியே பரிச்சயமான, ஏதோ பழைய நாளெல்லாம் பந்துக்களுக்குள்ளேயே பண்ணிப்பா, ஓஹோ நம்மளோட தெரிஞ்சவா அப்படி இப்படின்னு இருக்கும். இப்பெல்லாம் லவ் தானே, அவளுக்கெல்லாம் தெரியாதே, எங்கேருந்து பிறந்தா, எங்கே வளர்ந்தா, என்ன சம்ஸ்காரத்தோடு இருந்தா, ஏதாவது தெரியுமா. காதே காந்தா கஸ்தே புத்திரா, பையன் ஒருத்தன் பிறந்தானே இவன் போன ஜென்மாவில் எப்படி இருந்தான் தெரியுமா உங்களுக்கு, என்ன ஒரு சம்ஸ்காரத்தோடு இருந்தான், இவன் நல்ல வழியில் வரப்போகிறானா வரப்போகிறது இல்லையா, நம்ம பேரை எடுத்து விடுவானா இல்லை பேரை அப்படியே வைப்பானா தெரியலையே. பையன் இருக்கான், அவனுக்கு ஏதோ படிப்பு சொல்லித்தரான், நல்ல வழியில் இருக்கும்படி பண்ணுறான், அவனால் நமக்கு சந்தோஷம் வருமா துன்பம் வருமா தெரியலையே. இருந்தாலும் ஏதோ பையன் இருக்கான். கடைசி காலத்தில் உங்களை கவனிச்சுக்கிறானான்னார். யாருக்கு தெரியும், நம்ம கடைசி காலம் வரணும், அவனுக்கு நம்மளை ஞாபகம் இருக்கணும். பார்த்து எல்லாம் சொன்ன சௌக்கியமாக நடந்தால் சந்தோஷந்தான், இல்லைன்னா கவலை தான் நிமிஷம். அந்த சமயத்தில் வயசான வாழ்க்கையில் விருத்தா வச்சிந்தா சக்தா, போன ஜென்மாவிலேயே போன ஸ்லோகத்திலேயே ஆன்சர் சொல்லிட்டேனப்பா. ஆகையால் கஸ்தே புத்திரா காத்தே காந்தா கஸ்தே புத்திரா, இது புல்லிங்கத்தில் இருக்கிறதால இப்படி சொன்னேன். காத்தே காந்தான்னா காந்தா கஹா, உனக்கு கல்யாணம் பண்ண ஒரு ஆத்தக்காரன் வந்திருக்கேன், நம்பித்தானே கல்யாணம் பண்ணி வந்திருக்காய், என்ன நம்பிக்கை உன்னை ஒழுங்காக வச்சுப்பான்ட்டு. அம்மா என்ன எதிர்பார்க்குறா தெரியுமோன்னா, குழந்தைய நம்ம பொண்ணை இன்னொருத்தராத்துக்கு அனுப்புகிற காலத்தில் அம்மா என்ன எதிர்பார்க்குறா, அந்த அம்மா அந்த பையனானவன் சௌக்கியமாக குடுவின வச்சுப்பானா அப்படின்னு தானே பார்க்குறேன், வேற ஒன்றும் கவனிக்கலையே. மாதா வித்தம், அம்மா வந்து பையன் காசு இருக்கா, ஏதோ மூணு வேளை சாப்பாடு போடுவான் என் குழந்தைக்கு அப்படின்னு தான் நினச்சி அனுப்புகிறான். பிதா ஸ்ருதம், அப்பாவானவர் நல்ல வழியில் இருப்பானா, அப்படி கெண்டி ரேஸுக்கு போகிறதோ இல்லை வேற எங்கேயோ போய்ட்டோ இருக்கிற காசெல்லாம் அழிச்சு விடுவானா, அப்படி இல்லாமல் நல்ல வழியில் இருப்பானான்னு பார்த்தோன்னா அப்பா சொல்கிறார். பொண்ணானவள் என்ன எதிர்பார்க்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கானா, நமக்கு ஜோடி சரியாக இருக்குமா, ஹைட் சரியாக இருக்குமா, இவன் வெளுப்பாக இருந்தால் அவன் கருப்பாக இருக்கணும், இவன் கருப்பாக இருந்தால் அவன் வெளுப்பாக இருக்கணும், ஏன்னா அப்படி தான் ஒரு சரியாக இருக்கணும் அப்படின்னு தானே எதிர்பார்க்குறா லோக்கத்தில். ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு வரக்கூடியதான பையன் எப்படி இருக்கணும், ஏதோ ஒரு மனக்கோட்டை கட்டின்னு இருக்காளோ இல்லையோ. மாதா வித்தம் புதா கன்யா வரையத்தே ரூபம், அந்த பொண்ணு பையன் அழகாக இருக்கானா அவ்வளோதான் பார்க்குறேன். இந்த அழகுங்கிறது இந்த சரீரத்தில் இருக்க, இன்னைக்கு சௌக்கியமாக இருக்கலாம் நாளைக்கு வேறு விதமாக போயிடலாமே தெரியல, அவளுக்கெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் அப்படித்தான் தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிறவ அடர்த்தியாக முடியிருந்தது, என்னமோ ஏதோன்னு சொல்லிவிட்டு ஏதோ டிவியில் அட்வர்டைஸ் பண்ணுறப்பல அந்த ஷாம்பு இந்த ஷாம்புன்னா பூச்சுண்டா, அடுத்த நாள் ஒரு காலம்பரம் எழுந்தமே எல்லாம் கொட்டி போச்சு. இப்போ ஆத்துக்காரருக்கு விட்டுருப்பெல்லாம் பிடிச்சி போயலாம், என்னது ஒன்றும் தெரியலையே. கன்னியாவரையதே ரூபம் என்ன பண்ணுறது, மாதா வித்தம் பிதா ஸ்ருதம், பாந்தவா குலமிச்சந்த், பந்துக்கள்லாம் என்ன பார்க்குறான்னு. இவன் நல்ல குலத்தில் இருக்கானா, இவள் ரெண்டு பேரும் இங்கே கல்யாணம் ஆனால் இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் நம்ம குழந்தைக்கு இவளை கொடுக்கலாமா, ஒரே கோத்திரமாக இல்லை துறைக்காம விவாதம் முழுக்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி எல்லாம் ஆச்சு, கடைசியில் வந்து பேசிண்டா என்ன ஆச்சுன்னார். இந்த பொண்ணு உங்கள் கோத்திரம் என்னன்னார் பையனுடைய ஆத்துக்காரர். அவள் பார்த்தாளா, உங்கள் கோத்திரம் என்னமோ அதே கோத்திரம்தான் சரி, ரிஷிகளன் ஆங்கிரச பாரஸ்பத்திய பாரத்வாஜான்னார், எங்களுக்கும் அதே மாதிரி தான் போயிட்டு வாட்டார். எப்படி ஏக கோத்திரமாக இருந்தா, நாங்கள் லவ் பண்ணியாச்சுன்னார். சரி போங்கோன்ட்ட, வேற என்ன பண்ணுறது, பண்ணியாச்சுன்னு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ண வேண்டியதெல்லாம் அவள் பண்ணிட்டாளே, இங்கே ஒன்றும் வியவகாரம் ஒன்றும் மிச்சம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறா, பாந்தவா குலமிச்சந்தி, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாதிரி இருக்கிறவள என்னன்னார், ஒரு வேளை போனேன்னா ஒரு வேளை சாப்பாடு போடுவாள், அவ்வளோதான் விடுங்க, ஒரு வேளை தான் சாப்பாடு இன்னைக்கு, ஏன்னா ரிசப்ஷன் அன்னைக்கு தான் சாப்பாடு, அதெல்லாம் என்னென்ன சாப்பிடப்படாதோ எல்லாத்தையும் போட்டு அதில் இல்லை. அடுத்த நாள் முகூர்த்தத்துக்கு போனால் சிம்பிளாக, ஏன்னா பத்து பேர் தான் இருப்பாள், இங்கே பத்து பேர் அந்த பேர் விவகாரம் முழுக்க அவ்வளோதான், ஏன்னா வாத்தியார் கூட அரை மணியில் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டேன், முக்கியமான மந்திரங்கள் சொல்லுங்க மீதியெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், அப்படிதானே நடக்கிறது விவகாரம் முழுக்க. பாந்தவா குலமிச்சந்தி மிஷ்டான்னம் இதரே ஜனா, இவர் வந்து வாச்சாரே, இவர் வந்து என்னை பத்திரமா வச்சுப்பார்னு எந்த நம்பிக்கையில இந்த பொண்ணு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது கொஞ்சம் யோஜனை பண்ணிப்பார். ஏதோ பெரியவா இருக்கா பண்ணினா, பழைய நாள்லாம் அரேஞ்சு மேரேஜ் இருந்துட்டு இருக்கா, நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அவள் வந்து வந்து நின்று கேட்பா, அதட்டி கேட்பா வச்சுக்கோன்னு சொல்லுவா அப்படின்னு இருந்தது, இப்போ தான் அப்படி இல்லையே. நம்ம வெளிநாட்டில் இருக்கிற பொண்ணு தானே, இங்கேருந்து இன்டர்நெட் மேரேஜ் அப்படிதான் பண்ணிட்டு, நம்பிக்கை இருக்க வேண்டாமா, நம்பிக்கை தான் காத்தே காந்தா காத்தே காந்தா கஸ்தே புத்திரா சம்சாரோ யமதீவ விசித்திர. இண்டிபெண்ட் எதுலன்னு கவனிக்கணும், காசுல தான் இண்டிபெண்ட் நினைக்கிறே தவிர இன்னொரு கிளாஸ்ல வரப்போறது இன்னைக்கு வேண்டாம். சம்சாரோ யமதீவ விசித்ரா சொன்னார், இந்த சம்சாரம் இருக்க அதீவ விசித்ரா, இன்னும் அண்ணம் இன்னும் கிடையாது. அது என்னதுன்னு சொல்ல, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர அபிப்பிராயம் இருக்கு, ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கு. ஆத்தில் கல்யாணம் ஆனப்பறம் ஆத்தக்காரி ஒரு மாதிரி நினைக்கிறா, புருஷன் ஒரு மாதிரி நினைக்கிறா, பசங்கள் ஒரு மாதிரி நினைக்கிறா, பேர குழந்தைகள் ஒரு மாதிரி நினைக்கிறா, மேலே இருக்கக்கூடியதான அம்மா அப்பா ஒரு மாதிரி நினைக்கிறா. ஒன்றும் தெரியல சார், யாரை சந்தோஷப்படுத்துறது யாரை விடுறதுன்னு தெரியலையே. சம்சாரோ யமச்சி விசித்திரா. உத்தியோகத்தில் போலீஸ் கமிஷனராக இருக்கார், வீட்டுக்கு வந்தால் பொட்டி பாம்பாக இருக்கார். ஏன்டான்னு இங்கே ஆகாரம் கிடைக்கணும், அங்கே சும்மா இருந்ததுன்னா கிடையாதுன்னு, அங்கே இருந்தால் காரியம் நடக்காது, அங்கே அப்படி இருக்க வேண்டியிருக்கு, எல்லாரையும் அதட்ட வேண்டியதாக இருக்குது. இங்கே அதட்டினா அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கையே அதட்டு போயிடும். என்ன பண்ணுறது? சம்சாரோ யம தீவ விசித்திரா, அதீவ விசித்திரா. பையன் ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுக்கு போய் வாங்க இருந்தால் ஏண்டா இப்படி இருக்கேன்னு சொன்னால் அடித்தா அழறான், மெல்லமாக கொஞ்சம்னா எனக்கு இவ்வளோதான் வருங்கிறான். என்ன பண்ணுறது? கொஞ்சவும் முடியல, அடிக்கவும் முடியல, வெய்யவும் முடியல. அதுக்கப்புறம் என்னடா, ஏண்டா அந்த குழந்தை அப்படி படுத்துற, நீயும் இப்படித்தானே படித்தேங்கிற அம்மா. இனிமேல் அவனுக்கு எங்கேருந்து பயம் வரும்? 70 மார்க் வாங்கினுக்கேனா ஏண்டா வாங்கலைன்னா, நீ வாங்கினது 42 தானேன்னு அங்கேருந்து ஆத்துக்காரி சொன்ன, உங்கள் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பார்த்தேனே 42 தானே வாங்கினீர், என் பையனை அடிக்கிறீரே. இனிமேல் அவன் நீங்கள் சொன்ன பேச்சும் கேட்க போகிறதில்ல, அவா சொன்ன பேச்சும் கேட்குறத. சம்சாரோ யமதி விசித்திரா, இந்த சம்சாரத்தில் எங்கே எதை சரி பண்ணணும்னு தெரியல சுவாமி. அதீவ விசித்திரா, இதை வாங்கணும்னு நம்ம சொன்னா இருக்கிற காசு கஷ்டத்துக்கு இந்த முடைக்கு இப்போ இது வேண்டி இருக்கா, உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், அடுத்த மாதம் வாங்கிக்கலாங்கிற சரின்னு சும்மா இருந்தோம். அது இதே பக்கத்தாத்துலேருந்து ஒரு மாமி வந்து, பாருங்கள் ஒரு புடவை வாங்கினா 2 புடவை ஃப்ரீயா, இது இந்த 5 நாளுக்குள்ள தான் வரதான் சேலுன்னா. அதுவும் மாமி நீங்கள் போட்டு கேட்டல, அதே அமௌண்ட்டில் 3 புடவை வருதுன்னு சொன்னால் எங்கேயாவது கடன் கிடைக்குமா சொல்லுங்க பாருங்க, அது வாங்கிட்டு வரணும். உங்களுக்கு கிடையாது, அங்கே இருக்க சம்சாரோ யமதி விசித்திரா, ஒன்றும் சொல்ல முடியலையே. ஒருத்தரால, புருஷாளாக இருக்கட்டும் ஸ்திரீகளாக இருக்கட்டும், அவள் வந்து ஒரு காரியத்தை இப்படி பண்ணணும் எனக்கூடியதான எண்ணமானது நடக்கிறதா? முடியல. ஏன்னா இந்த சம்சாரம்ங்கிற ஒரு வாழ்க்கையில் ஒரு சூழலில் மாட்டிண்டு எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த காரியமும் யார் ஜெயிக்கிறா யார் போகிறா ஒன்றும் தெரியல. இத்தனையும் ஆச்சு, கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, ஒன்றும் சேர்க்க முடியல. ரொம்ப கட்டப்பட்டு இந்த மாதம்தான் ஒரு 4000 ரூபாய் மிச்சம் வச்சுருக்கேன்னு சொன்னேன் அந்த மாமி காலமே. இவருக்கும் ரொம்ப சந்தோஷம், அடாடா நம்ம சம்பாதிச்ச காலத்தில் மிச்சம் வர ஆரம்பிச்சிடுது, இந்த மாதம் மிச்சம் வந்தால் இதே மாதிரி தானே மிச்சம் வரும். ஏன்னா இனிமேல் அனாவசியமான செவ்வாய் போகிறது இல்லையே. ஒரு மாதத்துக்கு 4000 மிச்சோன்னா ஒரு 12 மாதத்துக்கு 48, அதுக்கு வட்டி சேர்ந்து 50,000, 500,000 பார்த்தேடா. இதே போல் ஒரு 10 வருஷம் ஆயிடுத்துன்னா ஒரு 50 வருஷம் எவ்வளோ சீக்கிரமே வேகமாக வந்துருமே. இப்படி இனி ஒரு பிளான் போட்டுட்டே இருக்கார். அங்கேருந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு லெட்டர் வந்து, 4 வருஷமாக நீங்கள் இன்கம் கட்டியிருந்து ஏமாற்றி இருக்கலேன்னு கிருட்ணார்பணம் போயிடுச்சு. எவ்வளோ ப்ராப்ளம். சம்சாரோ யமதி விசித்திரா, ஒரு பக்கம் இழுத்தா இன்னொருத்தலும் பிச்சுக்கிறது சுவாமி ஜீவனம். பையனுக்கு உடம்பு சரியா இல்லைன்னா வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாமும் போயிடுது. தீபாவளி ஏன் கொண்டாடலன்னு இருங்க, பையனுக்கு உடம்பு சரியா இல்லைன்னு அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு மனசில் நிம்மதி இருக்கா? ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு பதிலாக கருப்பாக இருக்கே, இது ஏதோ உருண்டேன்னு நினச்சேன்னா மருந்தை சாப்பிட்டார், என்ன விவகாரம் அவ்வளோதான். அட்லீஸ்ட் உடம்பாவது சௌக்கியமாக இருந்தது. என்ன சொல்கிறது? ஒத்தருக்கு மனசு நிம்மதி இல்லையே. சம்சாரோ யமதி விசித்திரா, ஆச்சாரியால் சொல்கிறார், நிச்சயமாக உங்களால் இது இப்படின்னு காரியகாரண பாவம் காஸ் அண்ட் எஃபெக்ட் பிரின்சிபல் இங்கே வராது. ஏன் இப்படி பண்ணினா இப்படி வரும்னு நினச்சுண்டு பண்ணிட்டு இருக்க, அதை வரணும்னு நிர்பந்தம் இல்லை. காதே காந்தா கஸ்தே புத்திரா சம்சாரோ யமதி விசித்திரா கஸ்யத்வம். நீங்கள் இருக்கல, நீங்கள் யாருக்கு சேர்ந்தவாள்னு கேட்டார். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கல, யாருக்கு சேர்ந்தவா நீங்கள்? எங்கள் ஆத்துக்காரர்னு அந்த அம்மா சொல்கிறா, எங்கப்பான்னு பையன் சொல்கிறான், என் பிள்ளைன்னு அம்மா சொல்கிறா, எங்கள் சம்பந்தின்னு அவள், எங்கள் வீட்டு மாப்பிள்ளையன்னு சொல், வீட்டுக்கே மாப்பிள்ளையா, எங்கள் வீட்டு மாப்பிள்ளையன்னு ஒன்றம்மா சொல்கிறா. நீங்கள் யாருக்கு சேர்ந்தவா? ஒவ்வொன்றும் நன்னா யோஜனை பண்ணி பாருங்க, உங்கள் மேலே ஓனர்ஷிப் யாருக்கு இருக்கு? நிச்சயமாக கரெக்டாக நீங்கள் ஒரு ஜட்ஜியாக இருந்தேளையானால் நான் யாருக்கு சேர்ந்தேன்னு யோஜனை பண்ணிடலாம், சமாதானம் வருதா? கிடையாது. அம்மாவுக்கு சேர்ந்தவாளா? அம்மா தானே உங்களுக்கு, அவளுடைய சரீரத்திலேருந்து உங்களை வளர்த்தா. அவளுடைய சரீரம் இல்லைன்னா கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அம்மாவுக்கு கொடுக்கணும்னு சொன்னார். கரெக்டு. அப்பா இல்லைன்னா அம்மா எப்படி சரீரத்தை கொடுத்துருப்பா? ஆகையால் அப்பா தான் இன்னொருத்தர் சொல்கிறார். இந்த அப்பாவுக்கு இன்னொரு அப்பா இருக்காரு, அவர் இல்லாத போனால் இவர் வருமா? அன்னியதா சித்தின்னா. கடைசியில் குழந்தைகள் என்னாரு, எங்கப்பா எங்கப்பா எனக்கு கொடுக்குறாருன்னு 100 தரம் அப்பா அப்பான்னு கூப்பிடுறான். ஸோ அவளுக்கு வேண்டியதான். சுவாமி, யாருக்கு இந்த சரீரம் யாருக்கு சேர்ந்ததுன்னு தெரியும். தெருவில் நான் இருக்கு, எப்போ போவோமா ஏமாந்தால் அதை கடிச்சு விடுவோமான்னு அது காத்துட்டுருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். நெருப்பு பகவான் அங்கேருந்து பார்க்குறார். கடைசியில் இது என்ன என்ன ஆடுறான் துள்ளின்னு இருக்கான் பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு நம்மகிட்ட தான் வருவான் ஏஜிப்படுவேங்கிறது நெருப்பு. கஷ்யத்தம், நீ யாருக்கு சேர்ந்தவனப்பா? இவ்வளோ தூரம் அப்படியே ஒசத்தியாக இப்போ காலம்பர் எழுந்து அதற்கெல்லாம் அந்த உடம்புக்கெல்லாம் சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி அழகாக நீட்டாக, ரொம்ப டைட்டாகவும் ட்ரெஸ் இருக்கப்படாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கப்படாது, அது மாதிரி கரெக்டாக தைச்சுண்டு அப்படி போட்டுண்டு அப்படி லோகத்தில் எல்லோருக்கும் நான் அழகாக இருக்கேன் அழகாக இருக்கேன்னு காமிச்சுட்டு இருக்கேளே, இந்த உடம்பை இவ்வளோ காப்பாற்றின்னு இருக்கேளே, இந்த சரீரம் யாருக்கு சேர்ந்தது? கஸ்யத்வம். ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் யோஜனை பண்ணணும், அப்போ தான் தெரியும். கடைசியில் கஸ்யத்வம் இல்லை, நீங்கள் பகவானை அறியறதுக்காக பிறந்தவர், அவ்வளோதான் ஆன்சர். மீதி எதுக்காக ஒன்றும் கிடையாது. எது பண்ணினாலும் லாபம் இல்லை, ஏன்னா யாரும் கூட வர போகிறதில்ல. இந்த சரீரத்திலேருந்து பிராணம் போன பிறகு யார் கூட வருவா? பந்துக்கள் அபாய் வேணா, வேறும் வேணும்னா இன்னொரு 1/2 மணி நேரம் அழலாம். சில பேர் கொஞ்ச நேரம் அழுந்தா அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிக்காமல் போகணுமா? சொல்லிட்டு போனா என்னவா, அவர் கூட வந்துடுறார் அவங்க காத்துக்க. இது என்னமோ ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கேன். அதுபோல் ஆத்துக்கெல்லாம் போனால் சரி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இப்போ 2 நிமிடம் இப்படி இப்படி வேடிக்கை பார்த்துட்டு போயிடணுமா? தலை தக்க தலை குனிஞ்சுட்டு போகணும். இது வரைக்கும் தலை நிமிர்ந்துருது. என்ன சொல் என்ன அபிப்பிராயம் என்ன ஒன்றும் தெரியலையே. ஏன் எப்படி திரும்பி வரப்படாதா? திரும்பி போனால் அந்த பணம் அங்கே இருக்காதா? அங்கே தானே இருக்க போகிறது. என்னைக்கு பையன் அமெரிக்காவில் இருக்கான், அவன் வர பரியந்தம் 3 நாள் ஐஸ் பெட்டியில் இருக்க வேண்டியது தானே. மீதி நாளில் நீங்கள் என்ன பண்ணேள், ஐயோ குளிர்றது அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டேள், கரண்ட்டு ஜாஸ்தி செலவாகிறதுன்னு ஏசி ஆஃப் பண்ணிட்டேள், ஃபேன் வேண்டாம்னு படுத்துட்டு இருக்கள். ஆனால் கடைசியில் 1 நாள் 3 நாள் அங்கே இருக்க வேண்டியது தானே. நம்மளை பற்றி நம்ம யோஜனை பண்ணலையே மனுஷன். இந்த சரீரம் எதுக்கு உபயோகப்படுறது, யாருக்குன்னு யோஜனை பண்ணல. ஒவ்வொருத்தரும் இருப்பா, பிராணன் போகிற சந்தர்ப்பில் யாராவது ஒருத்தர் ஒரு சகாயம் பண்ண முடியுமா? முடியாது. பையனை என்ன சொல்லியிருக்கேன், இந்த சரீரத்திலேருந்து பிராணம் போகும்பொழுது அவனுடைய தொடையில் உங்கள் தலையை போட்டுண்டு வலது காதில் ராமா ராமான்னு தாரக நாமாவை சொல்லணும், அவன் தான் பையன். அதுக்காக தான் பையனை பெற்றுக்கிறது. சொல்கிறானா? யார் யாருக்கு கடன் கொடுத்துருக்கோ அது சொல்லுப்பா, லிஸ்டிங்க வச்சுருக்கே சொல்லுன்னு தான் கேட்குறானே தவிர, காசில் தானே இல்லை இருக்கேன். கொஞ்சம் யோஜனை பண்ணி, கஷ்யத்வம், நீ யாருக்கு சேர்ந்தப்பா? கஹா, யார் நீ? குதா யா தஹா, எங்கேருந்து வந்த? போன ஜென்மம் அவனுக்கு எங்கேருந்து தெரியுமா? எப்படி வந்தேன்னு தெரியுமா? நம்ம இதெல்லாம் யோஜனை பண்ணவே இல்லை. எல்லாம் கிராண்டட் நடத்துங்க. கேட்டால் நாங்கள் அந்தனர், நாங்கள் க்ஷத்திரியர், நான் அப்படி இப்படின்னு பேசுகிறேன். நிஜமாக நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் எப்படி இருந்தேன் தெரியுமா உங்களுக்கு? யோஜனை பண்ணலையே. போன ஜென்மாவிலையும் இப்படித்தான் இருந்தேளா? போன ஜென்மாவில் பரமேஸ்வரனை காலில் வணங்கலை, அதனால தான் மறுபடியும் ஜென்மா வந்தது. இந்த ஜென்மாவில் வணங்கினீர்னா அடுத்த ஜென்மா இருக்காது. இந்த ஜென்மாவிலையும் இது வரைக்கும் வணங்குறதுன்னு எப்படின்னு தெரியலை. தெரிஞ்சுக்கலையே, பரம்பொருளை தெரிஞ்சுக்கலையே. ஆத்துக்காரே, குழந்தைகள், சம்பந்திகள், அவா இவா இப்படி வச்சுண்டு இந்த சூழல்லையே மாட்டேன். எந்நேரம் காசு எடுத்து பத்திரமாக பத்திரமாக வச்சுக்கிறது, அப்பப்போ மாதத்துக்கு ஒரு தரம் எண்ணி வச்சுக்கிறது. பேங்க் லாக்கரில் என்ன வச்சுருக்கோம், வெளியில் என்ன வச்சுருக்கோம், இதை அங்கே மாற்றணும் அது இங்கே மாற்றிக்கணும். ஏன் பேங்க்காரன் இதே வேலை இல்லை எடுத்துக்க போனானா? இல்லை எடுத்துட்டாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும்? காசை தெரிஞ்சு வச்சுக்கணும், காசை தெரியாமல் வச்சுக்கணும், கார்டாக வச்சுக்கணும். பர்சு திறந்தால் 20 கார்டு, எந்த கார்டுக்கு எந்த நம்பரோ தெரியும். சஹஸ்ரநாமத்தை நோட்ரு பண்ணலை, பின்கோடு மட்டும் நோட்ரு பண்ணியிருக்கோம். ஏன் இப்படி வாழ்க்கை? கஸ்யத்வம் கஹா குதா யா தஹா தத்துவம் சிந்தய யதிதம் பிராதா. அண்ணா, தத்துவம் சிந்தைய, உண்மை எதுன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணப்ப. இந்த சரீரம் இருக்க இதை எவ்வளோ அழகாக தயார் பண்ணி கொடுத்துருக்கா தெரியுமோண்ணா? வெறும் சதையே இல்லாமல் வெறும் எலும்பு மட்டும் இருந்தால் எங்கே உட்காந்தாலும் குத்தினா வலிக்கும். வயசான பிறகு உட்காந்தா ஏன் வலிக்கிறது தெரியுமோ, நான் சதையெல்லாம் போயிடுது, எலும்பு தான் குத்தினா வலிக்கிறது. இங்கே உட்காந்தா வலி, அங்கே உட்காந்தா வலி, என்ன எலும்பு தான் இருக்க சதை போயிடுது. உள்ள ரத்த நாளங்கள் ரொம்ப திக்காக ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், அதுக்குள்ளே ரத்தம் போகலை. அதனால் என்னடா நான் ஸ்ட்ரோக்குங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். பகவான் பிறக்கிறப்ப எல்லாத்தையும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருக்கார். இந்த கண்ணு கண்ணுக்குள்ளே தூசி வீழாமல் அதில் இருக்கக்கூடியதான இமைகளுக்குள்ளே முடியை தயார் பண்ணி வச்சுருக்காரு. இது மாதிரி நீங்கள் பண்ணணும்னா எவ்வளோ நேரமாகும் யோஜனை பண்ணி பாருங்க. அந்த அம்மா வயத்தில் இருக்கிறக்காக தான் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அது எப்படித்தான் தயார் பண்ணி வச்சார் தெரியுமா உங்களுக்கு? 72 லட்சம் 72 கோடி 72 லட்சம் 10104 நாடிகள் இருக்கான். இத்தனை நாடிகளும் பிரஸ்னோபன இடத்துல துவாசப்தசாஸ்திராணி பிரத்யேகம் நாடி பவந்தி அப்படின்னு சொல்லியிருக்க. இத்தனை நாடிகளை தயார் பண்ணி எங்கே வலிச்சாலும் கரெக்டாக பிரெயினுக்கு போகணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லணும் அப்படியும் தயார் பண்ணியிருக்காரு. அந்த பரமனை பகவானை பற்றி நினைச்சுரா நீர். சரீரம் வந்ததுன்னு கூத்தாடுறீரே, விளையாட்டு புத்தியாக இருக்கல. அந்த பகவான் இந்த சரீரத்தை கொடுத்தாரா பார்த்தட, கையானது அப்படியே வணங்காமல் அப்படியே நேராக விரல் இருந்தது. ஏனால் ஆகாரம் சாப்பிட முடியுமா? அதை அன்னத்தை போட்டுண்டு, அதில் தயிரை போட்டுண்டு, அதை நல்லா பிசைஞ்சு உருண்டையாக போட்டுண்டு, வாய்க்குள்ளே கரெக்டாக, அது மூக்குலையோ கண்ணுலையோ விழாமல் கரெக்டாக டிவியை பார்த்துட்டே இருந்தாலும் அது வாயில் மட்டும் போகிறாப்பில் எவ்வளவு அழகாக தயார் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரை நினச்சோளா நீங்கள்? சம்சாரோயம் அதீவ விசித்திரா கஷ்யத்வம், தாங்கள் யார்? குதாயாதா, எங்கேருந்து வர்ற? கஹா, யார் நீங்கள்? குதாயாதா, எங்கேருந்து வந்தாள் சுவாமி? தத்துவம் சிந்தைய எதிதம் பிராதா, தத்துவத்தை யோஜனை பண்ணி பார்க்கணும். ஆகையால் தத்துவத்தை யோஜனை பண்ணக்கூடியதான புத்தி நமக்கு வரணுமே, ஆனால் என்ன பண்ணணும்? பஜ கோவிந்தம், பஜ கோ. ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் அன்வயம் எப்படியா இருதுன்னு பார்க்கணும். வெறுமன் அது பல்லவி மட்டும் இல்லை, அது என்ன? அந்த கோவிந்தனை பஜனம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறார். தத்துவத்தை யோஜனை பண்ணலையே, பொழுதெல்லாம் எப்படி போகிறது, உன்னுடைய ஜென்மா போயிட போகிறது, வயசாகிடுதேப்பா, அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், அதை எழுதுறேன், இதை எழுதுறேன், என்ன பிரயோஜனம்? நமக்கு தெரிஞ்ச கொஞ்சத்தையும் ஊரெல்லாம் சொல்கிறேன், ஊரெல்லாம் போகிறேன் அப்படிங்கிறீரே. காசு சம்பாதிக்கிறது தானே உங்கள் பின்னால் நோக்கமாக இருக்க? காசு தானாக வரணும், நீங்கள் காசுக்கு பின்னால் ஓடப்படாது. வரட்டும், காசு தானா வரணும், வந்தால் வச்சுங்க, வேண்டான்னு சொல்லலை. காசு வரணும் எனக்கூடியதான எண்ணத்தில் காசுக்கு பின்னால் ஓடாதீங்கோ. காசில் பற்றுதல் வேண்டாம், காசில் விரோதமும் வேண்டாம், வந்தால் வரட்டும், இல்லைன்னா விட்டுருக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்கோ. ஆனால் உங்களுடைய மனசு மட்டும் அந்த பகவானுடைய பாதார விந்தத்தில் இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், கோவிந்தம் பஜம் உடமதே. காலம் போயிடுத்துன்னா வராதப்பா, சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரட்சதே டுக்ரீங் கரண். இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறேன், சின்ன வயசில் விளையாட்டில் ஆசை இருந்தது, நடு வயசில் யவ்வனத்தில் என்ன பண்ணுறது, சம்சாரத்தில் ஆசை இருந்தது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கவலைகள் இப்படி இருந்தது, இதை விட முடியல சுவாமி, உத்தியோகமும் இருந்தது, எல்லாமும் ஆச்சு. இப்போ நிஜமாகவே என்னால் பண்ண முடியல, என்னத்தான் பண்ண முடியும், எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? சந்தியாவந்தன்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னார். பண்ணுங்க ஒன்று, சந்தியாவந்தனும் புஸ்தகத்தை வாங்கிட்டு வர், புஸ்தகத்தை வாங்கிட்டு வச்சுட்டுருக்கேன், ஆச்சம்யா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன? ஆச்சமனம் பண்ணுன்னு ஆச்சமியான்னு இருக்கு சார. ஆச்சமனம் செய்யவும், பிராணாயாமம் செய்யவும், செய்யவும்னா எங்கே செய்கிறது, யாரை செய்கிறது, எப்படி செய்கிறது தெரியலையே. யாரையாவது கேட்போமான்னு நடு வயசில் இருக்கிறவளை கேட்டால் இத்தனை வயசு பண்ணவே இல்லையாம் பாரு. குழந்தைகளை கேட்டால் எங்கள் அப்பாவே பண்ணலை, எனக்கு என்ன தெரியுங்கிற. சரி, நம்ம ஏஜ் லெவலில் இருக்கிறவளை கேட்டோமையானால் இதெல்லாம் இந்த வரைக்கும் நானும் அப்படி தான் இருக்கேன், நீங்களும் அப்படி தான் இருக்கேன், வேண்டாமே விட்டுருங்கோங்கிறா. அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, ஹவு டு ஸ்டார்ட்? ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் சார். புஸ்தகத்தை புதுசாக இருக்குமே ஆனால், சப்ஜெக்ட் புதுசாக இருக்குமே ஆனால், காமெண்ட்ரி வாஸ் தெரிஞ்சுக்கோன்னா, மூலமே புரிஞ்சால் தானே காமெண்ட்ரி. மூலம் புரியலன்னா, ஏதோ கொஞ்சம் புரிஞ்சு புரியலன்னா தெரியும், முதல்லேருந்து ஒன்றுமே தெரியலன்னு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியலையே. சொல்கிறார், சத்சங்கத்வே நிசங்கத்வம். அப்போ ஆரம்பிக்கிற இடம் சத்சங்கம். அப்பா, அவள் சத்துக்கள் உங்கள் மேலே கோச்சுக்க மாட்டா, உங்களிடத்துல உங்களை பார்த்து கிண்டல் பண்ண மாட்டா, அவ கருணையோடு எங்கே ஆரம்பிக்கணும், இவனுக்கு ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துருத்தோ இல்லையோ, இவனை எப்படியாவது நல்லதா நல்லவனா ஆக்குவோம்னு நினைக்கிறவாளா, ஆகையால சத்சங்கத்திலிருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்ற. இந்த சத்சங்கத்தை பத்தி அடுத்த சனிக்கிழமைக்கு மேல் பாகத்தை பார்ப்போம். ஹரி ஓம் சஹனாவதோ சஹனோபுனத்தோ சவீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்வேஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
நம பார்வதீபதயே
ஹர ஹர மகாதேவ.